ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ மதுசூதன சரஸ்வதியின் விளக்க உரையுடன் கூடிய சிவ மகிம்னா ஸ்தோத்திரம். வழங்குபவர் ஸ்ரீ திரவிடாச்சாரியா ஸ்ரீ ராமகிருஷ்ண சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீகுருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் சகனாபவது சகனோ புனக்து சக வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. த்ரைதி ஹே அமரவரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொன்னாரு. ஹே அமரவரா நானா சங்கீர்ணாஹா பந்தானாஹா நானா பதாக ரிஜவச்ச குட்டிலாச்ச ரிஜுகுட்டிலாக ரிஜுகுட்டிலாச்ச தே நானாபதாச்சேதி ரிஜுகுட்டிலா நானாபதா ஜுஷந்தே பஜந்தீதி ததா தேஷாம் நின்றுனாம் அதிகாரி அனதிகாரி சாதாரணானாம் தத்தத் சாதன அனுஷ்டானை சாட்சாத் பரம்பரையா வா துவம் ஏவ ஏகோ கம்யஹ பிராப்யஹ நது அன்யஹ கச்சித் இத்யர்த்தஹ. அத்திர திருஷ்டாந்தமாக பயசாம் ஆர்ணவ அர்ணவ ஈர அப்படின்னு அங்க உதாரணத்தை கொடுத்தாரு. உதாரிக்கப்பட்டத உதாரணத்தோட சம்பந்தப்படுத்தி தான் பார்க்க முடியும், அப்பதான் புரியும் அப்படிங்கறதுனால அங்க உதாரணத்தை கொடுத்தாரு. எப்படி நதி மாதிரி, நதி எப்படி ஜீவன நதிகளானது கரையை போய் அடையறதோ கடலை போய் அடையறதோ அந்த மாதிரி சில நதிகள் என்ன பண்றது நேரடியா போய் கங்கையை அடைய கரையை போய் அடையறது கங்கை மாதிரி. சில நதிகள் நர்மதா மாதிரி யமுனா மாதிரி யமுனாவுதியல் நதிகள் மாதிரி என்ன பண்றது அது நேரா வந்து கங்கையில கடந்து கங்கை வழியா நர்மதா யமுனா சரஸ்வதி முதலிய நதிகள் எல்லாம் கங்கையின் மாதிரி பெரிய நதிகள்ல வந்து கலந்து நேரடி பாதை இல்லாம அது வக்கரமான பாதையில வந்து சேர்றது, அப்படி பரம்பரையா வந்து சேர்றது. அந்த மாதிரி தொமேவ பிராப்தியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரைக்கும் பண்ண பரம்பரையா தொமேவ பாப்திய அப்படி நீதான் எல்லா வழிகளும் நேரடியா போனாலும் சரி மறைமுகமா போனாலும் சரி வர்ற வழி என்ன கடைசியில நீதான் அப்படிங்கறதுனால சேத்தனத்வேன ஏவ மோக்ஷ யோகியத்துவாது பரம பரம அபியோகமாச்ச இத்தியர்த்த. ஏன் நீதான் அடையணும், நீதான் அடையப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லி சொல்ற. உலகத்துல பலர் இருக்கும்போது ஏன் இந்த பகவானை மாத்திரம் நீ அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா அப்பா அவர் சொல்றாரு, சேத்தனத்துவேன ஏத மோட்ச யோகியத்துவா, நீ தான் சேத்தனமா இருக்கிறதுனால சேத்தனமான விஷயத்தான் அடையணும், சேத்தனமான விஷயம்தான் மோட்சத்துக்கு தகுதி உடையது. மோட்சம் சொல்லி சொல்றதுக்கு நிலை என்னது நிலை எந்த நிலை அப்படின்னா சேத்தனமான நிலை தான். ஜடத்தை ஒருத்தனும் அடையறதுக்கு விருப்பப்பட முடியாது. எப்படி அந்த இடத்துல சேத்தனத்வேன ஏவ மோக்ஷ யோகியத்துவா அப்படிங்கும் போது பௌத்தர்களை கிட்ட மன்றதா எடுத்துடலாம். பௌத்தர்கள் என்ன சொல்றாங்க, அசத்து தான் பரமாத்மா, என்னது சூன்யம் தான், சர்வம் சூன்யம் சூன்யம், சர்வம் க்ஷணிக்கம் க்ஷணிக்கம், சர்வம் துக்கம் துக்கம் துக்கம், சர்வம் சுலக்ஷணம் சுலக்ஷணம், இதுதான் அவங்களுடைய விழி. இதத்தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்னது இதைத்தான் சொல்றாங்க அவங்க. எல்லாமே சூன்யம், எல்லாமே சுலக்ஷணம், எல்லாமே வந்து சனிக்கம் அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த மாதிரியான சூன்ய தன்மை அடையிறது இல்லை என்னுடைய மோட்சம். சூன்யம்ங்கிறது என்னது இன்மை, ஜடம். ஜடத்தை போய் அடைஞ்சிட்டு எவனாவது நான் மோட்ச நிலை அடைஞ்சேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் அசன் நேவச பவதி அசத் பிரம்மேதி வேதச்சேத் அசன் ஏவச பவதி அசத்து பிரம்மேதி வேதச்சே, திருப்பியும் அதை ஞாபகம் சொல்றோம். அதனால அசத்து தான் ஆவான் அப்படிங்கறதுனால சேத்தனத்வேனையே மோக்ஷ யோகியத்வா, நீ சேத்தனமா இருக்கிறதுனால மோக்ஷம் அப்படிங்கிற நிலைக்கு தகுதி உடையவன் நீதான். அது மாத்திரம் இல்லாம பரமாத்மா அபிகமாச்ச உன்னத்தான் பரமாத்மா அப்படின்னு ஒத்துண்டிருக்காங்க எல்லாருமே. யாரும் ஒத்துண்டிருக்காங்க எடுப்பீங்களா சுத்து வழி எடுப்பீங்களா? ஈஸியான குறுக்கு வழி அப்படின்னு சொல்லி சொன்னா சுலபமான வழி, சுலபமான வழிய ஒருத்தன் எடுப்பானா இல்லாட்டி சுத்தி வளர வர்ற ஊர் சுத்தி வர்ற வழி எடுப்பானா? திரவிட பிராணாயாமம் மாதிரி தலையை சுத்தி மூக்க தொடர்றத ஒருத்தம் பண்ணுவானா இல்ல நேரடியா மூக்க தொடர்றத ஒருத்தம் பண்ணுவானா, எதை விரும்புவான்? அப்படி நேரடியா ஒரு விஷயத்த செய்ய முடியும் போது இயதும் போது எதுக்கு சுத்தி வளைச்சா இதெல்லாம் பண்றான்? நீ சொல்ற நியாய பிரகாரம் பரமாத்ம ஞானம் தான் சாஸ்திரத்தினால சரவண மனன நித்தியாசன முதலிய வழிகள்னால வேதாந்த சாஸ்திரத்தை எந்த பரமாத்ம ஞானத்தை சொல்றதோ அதுதான் மேன்மையான நிலைன்னு சொல்லிட்டேன். ஓகே ரைட். இப்ப இவ்வளவு சிம்பிளா தெரிஞ்சிருக்கும் போது ஏன் அவன் சாங்கியத்துக்கு போறான்? அப்ப வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதுனால தானே. ஏன்னா சாங்கியம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றான்? துக்கத்ரய அபிகாதா ஜிக்ஞாதா தத்த பகாத்தகே ஹேதோ திருஷ்டேதா பார்த்தாச்சேத் நைக்காந்த அத்தியந்ததோ அபாவாத் அப்படிங்கிறான். துக்கத்ரய அபிகாதா ஜிக்ஞாசா, மூன்று வகையான துன்பங்களும் தீண்டையதால் நமக்கு அதை நிறுத்தி செய்வதற்காக தீர்க்கும் ஆசையானது ஞாத்தும் இச்சாவானது உண்டாகிறது. அறியும் ஆசை அந்த துன்பத்தை நீக்கத்துக்கு வழிய அபகாத்தகே ஹேதோ ஜிக்ஞாசா அப்படின்னு வருவாங்க. திருஷ்டே சாப்பார்த்தாச்சே, பார்க்கும் வழிகளில் அதாவது மணி மந்திர ஔஷதி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒரு வழியா போயிட்டு நூறு வழியா வரும், இல்ல வேற வியாதி வரும். அதனால முழுமையான நிரந்தரமான தீர்வு அதுல இல்ல அப்படிங்கறதுனால சரி இது இல்ல அப்படின்ட்டு பார்க்கப்படுற வழியை விட்டுட்டு வேற வழியை தேடுறோம். அப்ப வேதம் இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா திருஷ்டவத் அனுஷ்ரவிக்க சகி க்ஷயா அதிசய அபிசுத்தி யுக்தக அப்படின்னு சொல்லி சொல்றான். க்ஷயா அதிசய அபிசுத்தி யுக்தக, தோஷங்கள் இருக்கு, திருஷ்டவத்து திருஷ்ட உபாயங்கள்ல உள்ள தோஷம் மாதிரி ஆனுஷரீகமான வேதத்துல சொல்லப்படுற விஷயங்கள்லயும் கூட தோஷம் இருக்கு. அதனால அதுவும் கூட சரியான வழி இல்ல. இப்படி சொல்லித்தான் ஆரம்பிக்கிறான் சாங்கியன். சாங்கியன் சொல்றான், நான் சொல்லல, வேதாந்திகள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இப்படி அவன் என்னத்துக்கு ஆரம்பிச்சான், நேரடியான வழின்னு சொல்லி ஒத்துட்டீங்கன்னா அவனும் அதை நேரடியான வழின்னு ஒத்துக்கணுமே, ஏன் அவன் ஒத்துக்கல அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றாரு, வேறுபட்டதாக, மிகவும் வேறுபட்டதாக, பிரகர்ஷேன பின்னே அப்படி மிகவும் வேறுபட்டதான பிரஸ்தானே வழிகளில், வழிகளில் நன்வழிகளில், பிரஸ்தானேனா பிரகர்ஷ ஸ்தானம் அப்படின்னு மேன்மையான நிலை அடையறதுக்கு வழிகள். அப்படி மிகவும் வேறுபட்டதான மேன்மையான நிலையை அடையும் வழிகளில் இவனுக்கு புத்தி உண்டாடுறது. எப்படிப்பட்டது அப்படின்னா, இதம் பரம்பத்தியம், இதுதான் நல்ல வழி. அதக பரம்பத்தியம், அது இல்ல இதுதான் சூப்பர், இது இல்ல அதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஐடியா வருது. ஏன் அந்த மாதிரி வருது? ஒருத்தனுக்கு ஏன் இதுல தப்பு தப்பான புத்தி வருது? சாஸ்திரம் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு அப்புறமும் ஏன் அந்த மாதிரி வருது? அது காரணம் இதுதான், ருச்சினாம் வைச்சித்ரியாது. ஒருத்தர் ஒருத்தருக்கும் ருச்சியானது வேறு வேறுபட்டதா இருக்கு. ஒருத்தன் சாம்பார் சாதம் தான் வேணுங்கிறான், இன்னொருத்தன் என்ன சொல்றான், எனக்கு மோர் சாதம் இருந்தா போதும் அப்படிங்கிறான், இன்னொருத்தன் எனக்கு ரொட்டி இருந்தாதான் சரிப்பட்டு வருங்கிறான். ருச்சி வேறுபடுறது. அதனால தஸ்மின் தஸ்மின் சாஸ்திர பிரஸ்தானே இதமேவ சிரேஷ்டம் இதமேவ சீதம் இது இச்சா விசேஷானாம். அப்படி ருச்சி வைச்சித்திரம் சொல்லி சொன்னா இங்க என்ன ருச்சி வைச்சித்திரம் அப்படின்னு கேட்டா இங்க இதுதான், இந்த இந்த மாதிரியான வேறு வேறு வகைப்பட்டதான விசித்திரமான சாஸ்திரங்கள்ல, வேறு வேறுபட்ட நிலைகளை சொல்ல ஒத்துக்கக்கூடிய சாஸ்திரங்கள்ல இதுதான் மேன்மையான நிலை கொடுக்கக்கூடியது, இதுதான் நன்மை பயக்கக்கூடியது அப்படிங்கிற புத்தியானது ஒருத்தருத்தருக்கும் உண்டாருது. சரி, உண்டானா என்ன அதுல அப்படின்னா, அநேக பிரகாரத்துவாத், இந்த மாதிரியான நிலையானது ஒண்ணு இல்ல பல வகைப்பட்டது, ஒருத்த ஒருத்தரும் ஒரு ஒரு நிலையையும் வேறு வேறுபட்டதா இருக்கிறதுனால பிராக்பவிய தத்த, ஏன் இது உண்டாருது? இந்த மாதிரி உண்டாருதுக்கு காரணம் என்ன? பிராக்பவிய, பிராக்பவிய அப்படின்னா பவ சம்சாரம், பிராக்பவிய முன்னாடி அவன் பிறப்பிறப்பு அப்படிங்கிற சம்சாரத்தை இருந்தான்ல, அந்த முன்னாடி உண்டாகக்கூடிய கர்மத்தினால முன்ஜென்ம வினைகள்னால அவனுக்கு இப்படிப்பட்ட நிலை உண்டாருது. பாவம் அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நல்ல விஷயத்த சொன்னாலும் கூட ஒத்துக்க முடியாத நிலை உண்டாகும். புண்ணியம் அதிகமா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா கெட்ட விஷயத்த ஈஸியா ஒதுக்கக்கூடிய அறிவு உண்டாகும். அப்படி புண்ணிய பாவங்களுடைய வேற்றுமை இருக்கிறதுனால தத்தது கர்ம வாசனா வசைன்னு அந்த பூர்வ ஜென்ம கர்மத்தினுடைய வாசனையினால கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இவன் ரிஜித்துவ குட்டிலத்துவ நிச்சய அசாமர்த்தியா, இதுதான் சுலபமானது, இதுதான் வந்து இது ரொம்ப கஷ்டமானது அப்படிங்கிற இந்த தீர்மானத்துக்கு அவனால வர முடியல. அவனுடைய புத்தியில இருக்கிற இந்த பாவம்னால, பாவ மூட்டையினால அவனால பிரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க முடியல. அதனால குட்டிலேபி ருஜு பிராந்தியா பிரவர்த்தந்தே இத்தியர்த்த, அதனாலதான் அவன் என்ன பண்றான், ரொம்ப கஷ்டமான வழியில கூட இது ரொம்ப நல்ல வழி அப்படின்னு அவன் பிரவர்த்தி செய்யறான். எப்படி ஒரு நாயானது எலும்பு துண்டுல ஒரு சுவை இல்ல இருந்தாலும் என்ன பண்றது, எலும்பு துண்ட கடிச்சு 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 சாப்பிடுறது. எலும்பு துண்டை கடிக்கும் போது என்ன ஆறுது, எலும்பு துண்டுல உண்டார அந்த கடிக்கும் போது உண்டார பிரச்சனையினால அதோட எகர்ல கிழிபடுறது, வாய் கிழிபடுறது, அதுல உண்டாடுற ரத்தத்தை சுவச்சு என்ன பண்றது, இது இந்த எலும்பு துண்டுல இருந்து வர்ற சுவை அப்படின்னு சாப்பிடுறது. இல்லாட்டி ஒட்டகம், ஒட்டகம் அங்க இருக்கிற கல்லிய சாப்பிடுறது, அந்த கல்லிய சாப்பிடும் போது என்ன ஆறுது, அதோட வாய் கிழிபடுறது, அதனால அதனுடைய ரத்தத்தும் சேர்ந்தோன்னா அந்த கல்லியில உண்டாற பால் வந்து ரொம்ப சுவைக்கிறது அப்படின்னு நினைச்சுன்றது. இந்த மாதிரி அவ்வளவு கஷ்டமான வழியிலையும் கூட, கஷ்டமான நிலைகள்லையும் கூட சந்தோஷத்தை அனுபவிக்கிறதா இருக்கு பிராந்தினால. அதனால பிரஸ்தான பேதம் ஏவ தர்ஷயதி, அப்படிப்பட்ட இந்த பிரஸ்தான பேதமானது எப்படிப்பட்டது, இந்த வழிகள் பல வழிகள் சொல்லி சொல்றீங்களே, அந்த பல வழிகள் என்னது, த்ரை சாங்கியம் யோகம் பசுபதி மதம் வைஷ்ணவம் இதி, த்ரை மூன்றும், அதே மாதிரி சாங்கியம் யோகம் பசுபதி மதம் வைஷ்ணவம் இதிலும் த்ரையின்னு சொல்லிட்டு சாங்கியம் யோகம் பசுபதி மதம் வைஷ்ணவம் இதுக்கு வந்து விசேஷம் சொல்லல, இந்த மூன்றும் அப்படின்னு சொல்லி சொல்லல. ஏன்னா இங்க மூணு சொல்லிட்டு நாலு சொல்றோம் அப்படின்னா என்ன, பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா கட்டில் கால் போல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் அப்படின்னு ரெண்டு விரல காமிக்கிற மாதிரி இங்க த்ரை சாங்கியம் யோகம் பசுபதி மதம் வைஷ்ணவம் அப்படின்னு நாலுத்தையும் சொல்லியிருக்கு. த்ரைங்கிறதுக்கு வேற அர்த்தம் வர்றது. அதனாலதான் சர்வசாஸ்திர உபலக்ஷணம், உபலக்ஷணம் ஏத்தது, எல்லா சாஸ்திரத்துக்கும் ஒரு உபலக்ஷணமா சொல்லிடுறது. சாங்கியம் யோகம் பசுபதி மதம் வைஷ்ணவம் இதை சொல்லிருக்கீங்களே, இங்க நியாயசாஸ்திரத்தை விட்டுட்டீங்களே, பூர்வீகம் சொல்லிட்டு விட்டுட்டீங்களே, வேதாந்தத்தை விட்டுட்டீங்களே, இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் இல்ல, எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடுறது. அதுக்கு உபலக்ஷணமா சொல்லியிருக்கு. எப்படி, தசாஹி த்ரை சப்தேன வேதத்ரய வாச்சினம் வாச்சினா தது உபலக்ஷிதா அஷ்டாதச வித்யா அபி அத்ர விபக்ஷிதா. அப்படி த்ரை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மூன்று வேதங்களும் வந்துடுது. மூன்று வேதங்களும் வந்ததுனால அந்த வேதத்துல சம்பந்தப்பட்டதா இருக்கிற பதினெட்டு வித்தைகளும் வந்தாச்சு. பதினெட்டு வித்தைகளும், பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிமா நம்ம, அந்த மாதிரி அந்த பதினாறு என்ன இந்த சாஸ்திரங்கள் தான். இங்க அந்த சாஸ்திரத்தை பதினெட்டு வகையா எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்க, தத்ர ரிக்வேதோ யஜுர்வேத சாமவேத அதர்வேத இடி வேத சத்வாராக, வேதாக சத்வாராக, வேதம் எத்தனை வகை, நான்கு, ருக்கு யஜுரு அதர்வம் சாமம் அப்படின்னு, சாமம் அதர்வம் அப்படின்னு நாலு வகை இருக்கு. சரி, நாலு. அடுத்தது சிக்ஷா கல்போ வியாக்கரண நிறுத்தம் சந்தோ ஜோதிஷம் இது வேதாங்காணி ஷட்டு. அப்படி சிக்ஷா கல்பம் ஜோதிஷம் இது எல்லாமே வந்து ஆறு வந்துடுறது. சரி, அடுத்தது ஆறு நாலு பத்தாச்சு. அடுத்தது புராணானி நியாயோ மீமாம்சா தர்மசாஸ்திரச்சேதி சதுர் சத்வாரி உபாங்காணி, புராணம் நியாயம் மீமாம்சம் தர்மசாஸ்திரம் அப்படின்ட்டு திருப்பியும் நாலு உப அங்கம், பதினாலாச்சு. அத்த உப புராணம் அப்படி புராணேஷு அந்தர்பாவ நாலு, சிக்ஷா கல்போ ஜோதிஷம் ஜோதிஷம் நிறுத்தம் வேதாங்காணி ஷட்டு வேதாங்கம் புராணானி நியாயம் மீமாம்சா நாலு, பதினாலு தான் வந்திருக்கீங்க, பதினெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. எப்படி, விவக்ஷிதாக பார்க்கலாம். அத்த உபபுராணம் அப்படி புராணேஷு அந்தர்பாவ வைசேஷிக சாஸ்திரஸ்ய நியாயே வேதாந்தே வேதாந்த சாஸ்திரஸ்ய மீமாம்சாயாம் மகாபாரதே ராமாயணயோ சாங்கிய பதஞ்சல பாசுபதி வைஷ்ணவாதீனாம். சரி, ஓகே. அப்படி எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, பதினாலு தானே வந்திருக்கு, பதினெட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன், அஷ்டாதச வித்யான்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படின்னா நேரம் முன்னாடி சொன்ன நாலு அது வந்துருது. பதினாலாச்சு, பதினாலு பிளஸ் நாலு பதினெட்டு ஆயிடுச்சு. அப்படி சரி, அப்படி பதினெட்டு வித்தியும் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தம், ஜோதிஷம், வேதாங்கம், இது ஆறும் வேதாங்கம். அதுக்கப்புறம் உபாங்கம் வேற இருக்கு வேதத்துக்கு, கந்தர வித்யா முதலியதெல்லாம் உபாங்கம். அப்படி இந்த மாதிரியான வேதம், வேதாங்கம், புராணம் இதெல்லாம் வந்து அத்திர உபபுராணம் அப்படி. சரி, உபபுராணத்தை விட்டுட்டீங்களே, புராணம் பதினெட்டுனா பதினெட்டு உபபுராணமும் இருக்கு, அதை விட்டுட்டீங்களேனா அதுவும் புராணத்துல வந்துடுறது அப்படிங்கிறத தனியா சொல்ல வேண்டாம். புராணேஷு அந்தர்பாவ, புராணத்திலே அடங்கி போயிடுறது. அது மாத்திரம் இல்ல, வைசேஷிகா வைசேஷிக சாஸ்திரஸ்ய நியாயே நியாயே வேதாந்த சாஸ்திரஸ்ய மீமாம்சாயாம், வைசேஷிக சாஸ்திரமானது நியாயத்துல அடங்கி போச்சு, அதுவும் தர்க்க சாஸ்திரம் இதுவும் தர்க்க சாஸ்திரம் அப்படிங்கிறதுனால வேதாந்த சாஸ்திரமானது மீமாம்சா சாஸ்திரத்துல அடங்கி போயாச்சு, அதனால அதையும் தனியா சொல்ல வேண்டாம். மகாபாரத ராமாயணயோ சாங்கியவாதஞ்சல பாசுபதி வைஷ்ணவாதீனாம் தர்மசாஸ்திரேஷு இதி மிலித்வா சதுர்தச வித்யா. அப்படி இங்க மகாபாரதம் ராமாயணம் மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு திருப்பியும் அதுலயே அடங்கிடும். அதே மாதிரி சாங்கிய பதஞ்சல பாசுபத வைஷ்ணவ இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தை எல்லாமே தர்மசாஸ்திரத்தை வந்து அடங்கிறது. மகாபாரதம் ராமாயணம் புராணத்துல இத்திஹாசம் வந்து புராணத்துல வராது, நல்ல இத்திஹாசம் எல்லாம் வந்து தர்மசாஸ்திரத்தை வந்து அடங்கிடுறது. அதனால மிலித்வா சதுர்தச வித்யா அப்படின்னு பதினாலு பதினாலு வகையான வித்யா வந்துடுது. ததாச்ச உக்தம், அதத்தான் வந்து சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியில, புராண நியாய மீமாம்சா தர்மசாஸ்திராங்க மிஸ்ரிதா வேத வேதாஸ்தானானி வித்யானாம் தர்மஸ்ய ச சதுர்தச இதி. பதினாலு வித்யாவானது புராண நியாய மீமாம்சா தர்மசாஸ்திரம் இப்படின்ற இந்த கூட்டத்தை வச்சுண்டு வேதஸ்தானங்களா சொல்லப்பட்டிருக்கு. ஏதாக ஏவ சதுர்பிஹி உபவேதை சைதா அஷ்டாதச வித்யா பவந்தி. அப்படி இது இன்னும் நாலு உபவேதத்தை சேர்த்துண்டு அஷ்டாதச வித்யாவா ஆயிடுறது. ஏன்னா அந்த பதினாலையும் சேர்த்தோம்னா அஷ்டாதச வித்யா வந்துடும், அது அதுல வந்து ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா அதுல பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா, த்ரயி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வாக்க சொல்லியிருக்கு, த்ரயிக்கு உபலட்சணமா தான் இங்க விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். த்ரயி என்னது உபலட்சணம், தது உபலட்சிதா அஷ்டாதச வித்யா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ அந்த நாளைக்கும் அங்க கொண்டு வர முடியாது. அப்ப அந்த நாலு பாக்கி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சதுர்பிஹி உபவேதைஹி சகிதா, நாலு உபவேதங்கள் கூடியதாக அஷ்டாதச வித்யா ஆறது. ஆயுர்வேத, தனுர்வேத, கந்தர்வ வேத, அர்த்தசாஸ்திரம் சேதி சத்வார உபவேதாக. உபவேதம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஆயுர்வேதம், தனுர்வேதம், கந்தர்வ வேதம், அர்த்தசாஸ்திரம் அப்படின்ட்டு இந்த நாலுமே வந்து உபவேதமா வந்துருது. ஏவ அஷ்டாதச வித்யா ஸ்திரை சாங்கியம் இதி அனேன உபன்யஸ்தாக, இதுதான் அஷ்டாதச வித்யாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. எது த்ரயி அப்படிங்கறதுல அஷ்டாதச வித்யாவா இந்த அஷ்டாதச வித்யையும் சொல்றதா இருக்கு. சாங்கியம் இதி அனேன உபன்யஸ்தாக அந்யதா நியூனதா பிரசங்காத் இல்லாட்டி குறைவு கூடுதல் அப்படின்ற இந்த சந்தேகமானது வந்துடும். அதனால சர்வேஷாம் ச ஆஸ்திகானாம் ஏதௌ ஏதாவந்தி ஏவ சாஸ்திர பிரஸ்தானானி. அப்படி எல்லா ஆஸ்திகர்களுக்கும் இவ்வளவுதான் சாஸ்திர பிரஸ்தானம்னு சொல்லி சொன்னா, சாஸ்திரம்னு சொல்றது இவ்வளவுதான், இதோட முடிஞ்சு பெறுறது. அந்யேஷாம் அப்படி ஏகதேச ஏகதேசினாம் ஏஷு அந்தர்பவாத், மத்த ஏகதேசிகள்லாம் ஏகதேசி சித்தாந்தங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களையும் கூட இதெல்லாம் காப்பாளிக்கிறார்கள் அப்படின்னா இங்கேயே வந்துடலாம். அவங்களும் பாசுபத்தத்துல அவங்க வந்துருவாங்க. இல்ல இந்த மாதிரி அகோரிகள் அப்படின்னா அவங்களும் இந்த பாசுபத்த சித்தாந்தத்தை வந்துருவாங்க. வைஷ்ணவத்திலேயே பிரபின்னமான வைஷ்ணவ சித்தாந்தங்கள் இருக்கு, எல்லாமே அந்த வைஷ்ணவத்துல அடங்கிடுறது. அப்போ மத்த என்னென்ன சாஸ்திரம் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரியான சாஸ்திரத்திலேயே அடங்கிடுறது. அதனால தனியா ஒன்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, நானு நாஸ்திகானாம் அப்படி பிரஸ்தானாந்தராணி சந்தி தேஷாம் ஏதேஷு அனந்தர்பாவாத் பிரசக்கு கணித்தும் உச்சிதானி ததாஹி சூன்யவாதேன ஏகம் பிரஸ்தானம் மாத்யமிகானம். அப்படி நாஸ்திகவாதமானது வேறுபட்டதா இருக்கு. நாஸ்திகர்கள் பல வகைப்பட்டவர்களா இருக்காங்க, அவங்களை தனியா தான் எண்ணிக்கணும் எண்ணணும், அவங்களை நீ தனியா சொல்லணும். ஆனா அவங்கள சொல்லலையே, தஹி சாங்கியம் யோக பசுபதி மதம் வைஷ்ணவமிதி அதோட நிறுத்திட்டீங்க. எங்க போனாங்க உங்களுடைய சூன்யவாதிகள் முதலியவர்கள்லாம், பௌத்தர் ஜெயினர் அவங்க சார்வாக்க இவங்க எல்லாம் எங்க போனாங்க, ஏன் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அவங்களுடைய சித்தாந்தத்தை சுருக்கமா ஒரு ஒரு லைன்ல சொல்றாரு. ததாஹி சூன்யவாதேன ஏகம் பிரஸ்தானம் மாத்தியமிக்கான. மாத்தியமிக்கர்கள் என்ன சொல்றாங்க, சூன்யவாதம் சர்வம் சூன்யம் சூன்யம் அப்படிங்கிற முக்கியமான அந்த இதை எடுத்துட்டு வாக்கியத்தை எடுத்துட்டு இவங்க சர்வம் சூன்யம் சூன்யம் இதெல்லாம் புத்தருடைய சித்தாந்தம். இந்த இந்த சித்தாந்தம் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா திரிபீதிகா அப்படின்னு சொல்லி சொல்றது, திரிபீட்டக் அப்படின்மா, திரிபீதிகா அப்படிங்கிற சித்தாந்தம். பௌத்த சித்தாந்தத்துல வந்த நாலுமே வந்து புத்தர்னு சொன்னதா வர்றதில்ல, புத்தர் சொன்னதுல நாலு வேறுபட்டதா, ஒரே ஆள் சொன்னது நாலு வேறுபட்டதா எப்படி இருக்க முடியும், அது தப்பு, அது முடியாது. அது இப்ப எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா, எப்படி இயேசு என்னென்ன சொன்னார் அப்படின்னு பின்னாடி வந்த பீட்டர் அப்படிங்கிற வேறொரு ஆள் அதை சொல்லினாரு, இவரு இயேசு இதைத்தான் சொன்னார் இதான் சொன்னார், அவரோட வாயில எல்லா வார்த்தையும் போட்டு விளையாடிட்டாரு. அப்படி இங்கேயும் கூட புத்தர் இதைத்தான் சொன்னார்னு சொல்லிட்டு பின்னாடி 300 வருஷம் கழிச்சு தீர்மானம் பண்ணாங்க. ஏன் அவருடைய வார்த்தை வாயில வார்த்தையை போட்டு விளையாடிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் அத்வைதபரமா பேசின வாக்குகள் எல்லாமே இப்ப துவைதபரமா இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் கூட என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவரு கடவுளை பத்தி எல்லாம் ஒண்ணுமே பேசல, அதனால சாஸ்திர விசாரமானது பண்ணும்போது வேறுபட்டுறாங்க ஒருத்தர் ஒருத்தர். இவங்க ஒன்னொன்றும் வந்து ஒரு ஒரு மாதிரியான சித்தாந்தத்தை சொல்றாங்க, சர்வம் சூன்யம் சூன்யம் சர்வம் சனிக்கம் சனிக்கம்ங்கிறத ஒரு ஒரு நாளாவே அவங்க அந்த 300 வருஷம் கழிச்சு இவர் தான் பேசினார் அப்படின்னு தீர்மானம் பண்ணி பண்றாங்க. அப்படி அந்த திரிபீட்டிக்ல வந்த மாத்தியமிக்கானா, மாத்தியமிக்கர்கள் என்ன சொல்றாங்க, சூன்யவாதம் சர்வம் சூன்யம் சூன்யம் அதை எடுத்து முக்கியமா எடுத்து பண்ணிட்டாங்க. க்ஷணிக்க விஞ்ஞான மாத்திரம் மாத்திரவாதேன அப்புறம் யோகாச்சாரானாம், யோகாச்சாரர்கள் அப்படின்றவங்க என்ன பண்றாங்க, விஞ்ஞானவாதத்தை கொண்டு வராங்க. க்ஷணிக்கமானது சர்வம் க்ஷணிக்கம் க்ஷணிக்கம்ங்கிற வாக்கியத்தை எடுத்துட்டு இந்த எல்லாமே நம்ம பார்க்கப்படுற உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, விஞ்ஞானம் மாத்திரம் நம்மளுடைய அறிவுல மாத்திரம் நிக்கிறது, வெளியில ஒரு விஷயமும் இல்ல, பாக்கிய வஸ்துவா அவங்க ஒத்துக்கிறதே இல்ல, வெளிப்புற விஷயங்கள் எல்லாமே க்ஷணிக்கமா வந்துட்டு போறதா தான் இருக்கே தவிர, க்ஷணிக்கம் அப்படிங்கறது ஒரு செகண்ட் அப்படிங்கிற அர்த்தத்துல இல்ல, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அது இருக்கு, அந்த மாதிரி ஒரு செகண்ட் அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட க்ஷணிக்கத்தன்மையத்தான் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறதுனால அந்த இடத்துல எந்த சத்தியமும் இல்லை அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க யோகாச்சாரிகள். அடுத்தது என்ன சொல்றாங்க, ஞான ஞான ஞானாக்காரா ஞான ஆகார அனுமேய க்ஷணிக்க பாக்கியார்த்தவாதேன அப்புறம் சௌத்ராந்திகானாம், சூத்த பீட்டிகான்னு சொல்லப்படுற ஒரு பீட்டிகால இருந்து வந்தது இந்த சூத்ராந்திகம் அப்படிங்கிற தர்ஷனம், சௌத்ராந்திகம் தர்ஷனம். அப்படிப்பட்டவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பிரத்யட்சமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் க்ஷணிக்கம்னு சொல்லி சொல்றீங்களே அது ஓகே, ஆனா பாக்கியார்த்த விஷயத்த அவங்க ஒத்துக்கிறாங்க, பாக்கியார்த்தமா வெளியில இருக்கிற விஷயத்த அவங்க ஏத்துக்கிறாங்க, வெளியில இருக்கிற விஷயத்தை ஏத்துட்டு அதை க்ஷணிக்கம்னு ஒத்துக்கிறாங்க. வெளியில இருக்கிற வரைக்கும் அந்த க்ஷணிக்கத்தன்மையானது சத்தா உடையதா இருக்கு, அதோட இருத்தல ஒத்துக்கிறாங்க ஒரு க்ஷணம் வரைக்கும், இல்ல ஒரு பருதி வரைக்கும், ஒரு முறை வரைக்கும், ஒரு நிலை வரைக்கும். அப்படி சூத்த பீட்டிகாக்காரங்களான சௌத்ராந்திகர்கள், சௌத்ராந்திகள் அதாவது இவங்க ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு ஒரு பீட்டிகைன்னு நான் சொன்னேன்ல, அந்த மூணு பீட்டிகையில மூணு 300 வருஷம் கழிச்ச புத்தர் இதைத்தான் சொன்னாருன்னு சண்டை நடக்கிறது. அப்ப அவங்க முடிவு பண்றதுக்கு மூணு பெட்டியை வச்சு ஓட்டு போடுறாங்க. அந்த ஓட்டுல ஒருத்தங்க வந்து புத்தர் ஞானத்தைத்தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஞான மார்க்கமா இருக்கிறவங்க, இன்னொருத்தர் ஞானமும் கர்மத்தையும் சமுச்சயம் பண்றதா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டாவது வாதம், மூணாவது கர்மத்தை மாத்திரம்தான் முக்கியத்துவமா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அந்த மாதிரி வாக்கியம் வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து ஞானத்தை மாத்திரம் வேற எந்தும் இல்லாம உபதேசமானதா நேரடியா எடுத்துக்கிறது, இன்னொன்னு உதாரணம் கூடியதான உபதேசம், இன்னொன்னு சூத்திரம் அப்படிங்கிற சூத்திர கிரந்தங்களை ஆதாரமா வச்சுக்கிறது, சூத்திர பீட்டிகா சௌத்ராந்திகர் அப்படிங்கிறது இந்த சூத்திர கிரந்தங்களை ஆதாரமா வச்சுருக்கிறவங்க. உதாரணம் முதலியதான கூடியதாக சூத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அந்த சூத்திரங்களை ஆதாரமா வச்சுட்டு பேசுறவங்கிறதுனால சூத்திர அந்தம் ஏஷாந்தே சௌத்ராந்திகாக அப்படின்னு வருது. சூத்திரங்கள் தான், சூத்திர கிரந்தங்கள் தான் இவர்களுக்கு முடிவான கிரந்தமோ அப்படிப்பட்டவ சௌத்ராந்திகர்கள். பிரத்யக்ஷ பல லட்சண க்ஷணிக்க வாக்கியார்த்தவாதேன அப்புறம் வைபாஷிகானாம், பிரத்யக்ஷ ஸ்வலக்ஷண க்ஷணிக் ஸ்வலக்ஷண கணிக்க பாக்கியார்த்தவாதேன. அப்போ அடுத்தது என்ன பண்றாங்க, ஒருத்தர் வந்து சர்வம் சனிக்கம் சனிக்கம், சர்வம் சூன்யம் சூன்யம் ஒருத்தர் எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் மாத்தியமிக்கர்கள், அடுத்தவன் சர்வம் சனிக்கம் சனிக்கம் எடுத்துட்டாங்க யோகாச்சாரர்கள், சர்வம் சுலக்ஷணம் சுலக்ஷணம் அப்படிங்கிறாங்க வைபாஷிகர்கள், சூத்ராந்திகர்கள் பாக்கி இருக்கிறத எடுத்துட்டுறாங்க. அப்படி சர்வம் சுலக்ஷணம் சுலக்ஷணம் அப்படின்னு இவங்க எடுத்துக்கிறாங்க. துக்கம் துக்கம்ங்கிறது எல்லாருமே பொதுவா ஒத்துக்கிறது. அதனால ஏவம் சௌகதானாம் பிரஸ்தான சதுஷ்டயம், இப்படி சௌகதர்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு நாலு வகையான சித்தாந்தம் இருக்கு, அவங்களே நாலு வகை இருக்கு. அதுலயும் கூட இதையும் கூட ரெண்டு வகையா பிரிச்சு சொல்லலாம், ஹீனயானம் மகாயானம் அப்படிங்கிறான். ஹீனயானம், ஹீனம்னா கீழ்மையானது, மகானா மேன்மையானது. அப்படி கீழ்மையானது மேன்மையானுங்கிறது அர்த்தம் இல்ல, ஹீனம்னா குறைவானவர்களுக்கு, மகானா அதிகமானவர்களுக்கு அப்படின்ட்டு. அப்படி குறைவானவர்களுக்கு அதாவது ரொம்ப கம்மியான ஆளுங்க, சந்நியாச பத்தியில வந்தவங்களுக்கு, அவங்களுக்கு மாத்திரமா இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமா இருக்கு ஹீனயானம். அது சாதனையானது ஞான சாதனையா தான் இருக்கும். மகாயானம்னு சொல்லப்படுறதுலதான் இந்த புத்த தாந்திரிக சித்தாந்தங்கள் முதலியதெல்லாம் வர்றது. அவங்களுக்கு சாதனை ரொம்ப முக்கியம், ஜபம் தவம் முதலியதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட அந்த சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்றவங்க பெரும்பான்மையானவர்கள். சிறுபான்மை பெருவான்மை அப்படிங்கறது அங்க ஹீன மகா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வர்றது. அப்படி அந்த ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிச்சிடலாம் அவங்கள. அந்த ரெண்டு வகையில வர்றவங்களா இவங்க நாலு பேரையும் கொண்டுலாம். அப்படி அந்த ரெண்டு மூணு நாலு நாலு எல்லாமே வந்துருது. இன்னைக்கையில சொல்ற மாதிரி ஒன்னு ஒன்றானவன் இரண்டானவன் மூன்றானவன் நான்கானவன் சொல்ற மாதிரி எல்லாமே இங்க வந்துடும். சூன்யத்திலேருந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறோம் இங்க. சர்வம் சூன்யம் சூன்யம் அப்படிங்கறதுல எல்லாமே சூன்யம் ஜீரோ வந்தாச்சு. சர்வம் சனிக்கம் சனிக்கம் பாக்யார்த்த விஷயத்தையும் ஒத்துக்கிறான் சில பேரு, விஜயானத்தை மாத்திரம் ஒத்துக்கிறான், விஜயான ஆலய விஜயானம் சொல்றான். அப்படி ஆலய விஜயானம்ங்கிறதுனால அந்த ஆலய விஜயானம் சம்பிரதி விஜயானம் பண்ண அந்த ஆலய விஜயானத்தை ஒத்துக்கிறான். எல்லாமே இருக்கு அப்படின்னுட்டு வெளியில இருக்கிற விஷயத்த சனிக்கம் ஒத்துக்கிறான். ஒண்ணு ரெண்டு அப்படிங்கிறது ஹீனயானம் மகாயானம்ன்னுட்டு, மூணு அப்படின்னு சொல்லிட்டு திரிபீட்டிகா, அந்த திரிபீட்டிகா ஆதாரம் பண்ணி தான் அந்த சித்தாந்தங்கள் எல்லாமே வர்றது. நாலுங்கிறது நாலு வகையான சித்தாந்தத்தை சொல்லியிருக்கான், யோகாச்சாரம் சௌத்ராந்திகம் அப்புறம் மாத்தியமிகம் வைபாஷிகம்னு சொல்லிட்டு. விபாஷா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை தழுவிதா இருக்கிறது வைபாஷிகம். அப்படி இந்த நாலு சித்தாந்தமும் வந்துருச்சு. அப்படி ஏவம் சௌகதானாம் பிரஸ்தான சதுஷ்டயம், இந்த நாலு வகையான சித்தாந்தத்தை உடையவர்கள் சௌகத்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற புத்த மதத்தவங்க. சரி, ததா தேகாத்மவாதீன ஏகம் பிரஸ்தானம் சார்வாக்கானாம். அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, சார்வாக்க சித்தாந்தக்காரங்க வராங்க. என்ன சொல்றாங்க, நாஸ்திக சித்தாந்தத்தை கொண்டு வந்துட்டார் சுருக்கமா. சார்வாக சித்தாந்தக்காரங்க சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க சர்வம் சனிக்கம் சனிக்கம்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே இல்ல, சரீரம் இருக்கு, அந்த சரீரம் தான் உண்மை அப்படிங்கிறாங்க அவங்க. சத்தியம் என்னது, சரீரம். இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்க எந்த பாஸ்சாத்திய காரங்க என்ன சொல்றாங்களோ, வெளிநாட்டுக்காரங்க என்ன சொல்றாங்களோ அந்த சித்தாந்தத்தை தழுவிதா இருக்கு. அந்த சித்தாந்த தழுவிதா இருக்குன்னா அவங்களுடைய பிலாசபி சித்தாந்தத்தை தழுவிதுன்னு சொல்லல, நானு அவங்களுடைய பிலாசபிய தழுவியதா இல்ல, இது மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபின்னு சொல்லுவாங்க. பாஸ்சாத்திய சித்தாந்தம்னு சொல்லும் போது இங்க சார்வாக சித்தாந்தம் சொல்லும் போது மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபி, அவங்களுடைய இந்த வெளிப்புற விஷயங்களுக்கு உள்ள விவகாரங்கள் அதை சம்பந்தப்படுத்திதான் இருக்கு. இப்போ இன்னைக்கு அதுவும் சார்வாக சித்தாந்தமும் ஒன்னும் பெரிய வித்தியா இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சார்வாக சித்தாந்தத்தை வந்து பொதுவா என்ன எடுத்துறாங்க, யாவத் ஜீவம் சுகம் ஜீவேத், யாவத் ஜீவேத் சுகம் ஜீவேத், ரிணம் கிருத்வா கிருதம் திவேத் பஸ்மி பூத தேகஸ்ய புனராகமனம் குதக அப்படின்னு இந்த வாக்கியத்தை இந்த ஒரு ஸ்லோகத்தை மாத்திரம் எடுத்து வச்சுன்னு சார்வா சித்தாந்தத்தை வெறும் போகத்துக்கு மாத்திரம் வாழ்ற ஒரு சித்தாந்தமா எத்துறாங்க. போகத்துக்கு மாத்திரம் வாழ்ற சித்தாந்தம் இல்ல சார்வாக சித்தாந்தம். இன்னைக்கு எப்படி ஆட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ, கவர்மெண்ட் கவர்னன்ஸ் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ, லா அண்ட் ஆர்டர்னு சொல்லப்படுற இந்த நிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ, அப்படி சார்வாக சித்தாந்தமும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அதனாலதான் மகாபாரத்துல கடைசியில எல்லாமே சண்டைய முடிச்சுட்டு உள்ள வீட்டு ஊருக்குள்ள வரும்போது அங்க யுதிஷ்டிரன் நிக்க வச்சு கேள்வி கேட்கறான், சார்வாக்கன்னு ஒருத்தன். அந்த சார்வாக்கன் சார்வாக்க சித்தாந்தக்காரனா இல்ல சார்வாக்க சித்தாந்தக்காரனா இல்லன்னா அவன் பேர் சார்வாக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் நிறைய கிளப்புறாங்க சாஸ்திரம் படிச்சவங்க. ஆனா அவன் சார்வாக்கனாவே எடுத்துக்கலாம், சார்வாக்க சித்தாந்தக்காரன். ஏன்னா நியாயமான கேள்விகளை கேட்கறான், அவனுக்கு கிடைக்கிற பதில் என்ன, அவனை அடிச்சு வெளியில துரத்துறாங்க, சிம்பிள். அதான் அங்க அவனுக்கு கிடைக்கிற பதில். ஆனா அவன் கேட்கிற எழுப்புற கேள்வி எல்லாம் அங்க நியாயமா இருக்கும். அப்படி சார்வாக்க சித்தாந்தக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, ஆட்சியில ஒரு ராஜாவானவர் ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும், அங்க இருக்கிற கட்டுப்பாட்டை ஒழுங்கா அவர் பாலனம் பண்ணணும், காப்பாத்தணும், இப்படிங்கிற விஷயத்தான் அவங்க பண்றாங்க. எப்படி சொல்லாம இந்த மாதிரி ரெண்டும் கிறிஸ்துவாங்கிற சித்தாந்தத்தை அவங்க ஏத்துக்கிறல, நீ கடன் வாங்கி அதை நெய்யே குடி, நீ செத்து போயிட்டா திரும்பி வர போறது இல்ல, இந்த சரீரம் தான் ஆத்மா அப்படிங்கிறது. அல்ல சித்தாந்தத்தை ஒத்துக்கிறாங்க, சரீரம் தான் ஆத்மா, சரீரம் தான் ஆத்மான்னு சொல்லி சொன்னா சரீரத்துல இந்த சைத்தன்ய தன்மையான வந்திருக்கிறது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சந்தேகம் வரும். இப்ப அவன் சொல்றது என்னது, சைத்தன்யத்தன்மை எப்படி வந்ததுன்னு சொல்லி சொன்னா, ஒன்னும் இல்ல, ஒரு 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 கிலோ திராட்சைய வாங்கிக்கோ, வாங்கியாச்சு, இந்த திராட்சைய அழுக விடு, சாப்பிடாத, அழுக விடு, அழுக விட்டாச்சு, நல்லா அழுக விடு, அழுக விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதை குடிச்சு பாரு என்ன ஆகும், அது வைன் ஆயிடுறது, சாராயம் ஆயிடுறது, சாதம் வேகவை. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் மாறும்போது அதனுடைய சித்தாந்தமானது அதை அழுகும் போது கெட்டு போகும்போது அதுல ஒரு போதையானது உண்டாயிடுறது. அது அதுல போதை இருந்தா ஒரு கிலோ திராட்சையை சாப்பிட்டா ஒரு போதையும் வர்றதில்ல, ஆனா அந்த ஒரு கிலோ திராட்சை அழுகி போன உடனே குடிச்சனா போதை வர்றது. இதே மாதிரி வெத்தலை பாக்கு, வெத்தலை பச்சை பாக்கு பிரவுனு, சுண்ணாம்பு வெள்ளை, இதை மூணுத்தையும் கலந்து வாயில போட்டு கொதப்பு என்ன ஆறுது, சிகப்பாருது. எங்கிருந்து வந்து சிகப்பு? அந்த மாதிரி இந்த பஞ்சபூத்தமும் சேரும் பொழுது உண்டார சைத்தன்ய ஆவாசம் தான் இந்த சைத்தன்யம் நீ சொல்லிட்டு இருக்க, சைத்தன்யம் போன்ற தோற்றம் தான் சைத்தன்யம்னு சொல்லிட்டு இருக்க. அது இயற்கையான விஷயம், அதனால அதுல ஒன்னும் பெருசா நீ வந்து குறிக்க வேணாம். அப்படி இயற்கையான விஷயம்னா கல்லு மண்ணெல்லாம் சைத்தன்யம் இருக்கணுமே, அது இல்லைன்னு யார் சொன்னது? சரி ஒண்ணு, அது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன் பஞ்சபூதம் தானே அதுலயும் இருக்கு, பஞ்சபூதத்தோட கலவை என்னன்றதும் பார்க்கணும், அதுவும் முக்கியம். அப்படி அந்த கலவை சரியான அளவுல இருந்ததுன்னா சைத்தன்ய ஆபாசமான சைத்தன்ய தோற்றமானது இருக்கும் சரீரத்துல, இல்லாட்டி இருக்காது அப்படின்னு ஒண்ணு ஒண்ணுக்கும் காரணம் கொடுத்துடுறோம் ஆகணும். அப்படிப்பட்ட சார்வாக்க சித்தாந்தம் சொல்றது என்னது, சரீரம் தான் ஆத்மா, சரீரம் தான் ஆத்மாங்கிறதும் சார்வாக்க சித்தாந்தம் தான், இந்திரியங்கள் புலன்கள் அதுதான் ஆத்மான்னு சொல்றதும் சார்வாக்க சித்தாந்தம் தான், அதனால அதெல்லாம் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. அப்படிப்பட்ட அவங்க சொல்றதுக்கு அப்புறம் இவம் தேக அதிருக்த தேக பரிமாண பரிமாண ஆத்மவாதேன த்விதீயம் பிரஸ்தானம் திகம்பரானா. அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, திகம்பர ஜெயினர்கள் என்ன சொல்றாங்க, தேகத்திலிருந்து வேறுபட்டதானது ஆத்மா. இவ்வளவு நேரம் ஆத்மா பத்தி பேசவே இல்லை, அதனாலதான் இந்த ஆர்டர்ல சொல்றான் சூன்யம் சூன்யம்னு ஒருத்தன் சொல்லிட்டான். அவனத்திலிருந்து ஒரு நிலை மேல போய் இவன் என்ன சொல்றான், சார்வாக்க என்ன சொல்றான், சரீரம் தான் ஆத்மாங்கிறான், ஆத்மாவே இல்லைன்னு சொன்னவன் இல்லை, ஏன் இந்த ஆர்டர்ல கொண்டு வர ஆரம்பிச்சுன்னு சொன்னா, மத்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சார்வாகம் ஃபர்ஸ்ட் சொல்லப்படும், சார்வாகம் பேசிட்ட அப்புறம் ஜெயினர் ஆரம்பிப்பாங்க, ஜெயினர் ஆரம்பிச்ச உடனே சூன்யவாதத்துக்கு வந்துருவாங்க. இப்போ சூன்யவாதத்தை ஆரம்பிச்சுட்டு இவன் தலைகீழ வராரு, ஏன் வராரு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவன் இல்லேந்து ஒன்னு ஆத்மான்னு இருக்குன்னு ஒத்துக்கிறான் ஒருத்தன். அங்கேருந்து அடுத்த நிலைக்கு போறது என்னது, ஆத்மா இந்த உடம்பு இல்ல, உடம்புல இருந்து வேறுபட்டது அப்படின்னு. அப்படிப்பட்ட நிலையில என்ன ஆத்மா அப்படின்னா, உடம்புல இருந்து வேறுபட்டதுங்கிறது மாத்திரம் இல்ல, உடம்பு அளவு, உடம்பு எத்தனை சைஸ்ல இருக்கோ அந்த உடம்போட சைஸ் அளவுக்கு இருக்கு ஆத்மாவும். எப்படின்னா, எப்படி ஒரு எறும்புல ஆத்மா இருக்கும்போது அந்த எறும்பு அளவுக்கு ஆத்மாவானது இருக்கும், அதே ஒரு அந்த ஆத்மாவானது எறும்புல இருந்து அடுத்த நிலை பிறவி எடுக்கிறது ஒரு யானை பிறவிய, அந்த ஆத்மாவானது யானை அளவுக்கு வளரும். யானை அளவுக்கு இருக்கிற ஆத்மாவானது எறும்பு பிறவி எடுக்கும் போது சுருங்கி போயிடும், இல்லாட்டி வெளியில தொங்கிட்டு இருக்கும், எறும்பால நடக்க முடியாது, நகர முடியாது, அந்த ஆத்மா தூக்கி நகர முடியாதது. யானையில போகும்போது அந்த யானை ஆத்மா யானையில யானை சரீரத்தை உண்டான அனுபவத்தை அனுபவிக்க முடியாது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையும் இருக்கும். அதனால சிம்பிளான ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க, அவங்க என்ன ஒத்துக்கிறாங்க, சரீரத்திலிருந்து வேறுபட்டது ஆத்மா, ஆனா சரீரம் அளவு உடையது, உடம்பு எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவுக்கு உடம்பு முழுவதும் வியாபிச்சிருக்கிறதா இருக்கு, அதனாலதான் உடம்புல உள்ள எல்லா அனுபவங்களையும் ஆத்மாவானது உணர்றது அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்ன ஆயிடுறது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒண்ணு பிரச்சனை இருக்கு, சர்வம் சூன்யம் சூன்யம்னு சொல்லி சொன்னா அசன் இவத பவத்தின்னு சொல்லி வேதமே கண்டனம் பண்ணியாச்சு, அதனால அதுல ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. சரீரம் தான் ஆத்மான்னு சொல்லி சொன்னா சரீரமானது மாற்றம் அடையிறது, ஒவ்வொரு க்ஷணமும் மாற்றம் அடையிறது. பாஸ்டாந்த சித்தாந்தக்கார ஒருத்தர் சொல்றாரு, என்னது ஹெர்குடேட்டிஸ், அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, யூ கேனாட் ஸ்டெப் இன் த சேம் வாட்டர், ஒன் பர்சன் கேனாட் ஸ்டெப் இன் த சேம் வாட்டர் சேம் டைம் அப்படிங்கிறாரு. ஒரு ஓடுற தண்ணியில, ஓடுற தண்ணியில ஒரே ஆளு ரெண்டு க்ஷணத்தில் நிக்க முடியாதான், ஒரே ஆள் நிக்க முடியாதான். ஏன் நிக்க முடியாதுன்னா, ஒண்ணு தண்ணி மாறிடுது, இல்ல ஆள் மாறிட்டான். அப்படி இந்த மாதிரியான மாற்றமானது நிச்சயமா நடந்துட்டு இருக்கு சரீரத்துல. குழந்தை பருவத்துல இருந்தவன் அந்த குழந்தை பருவம் போயிடுத்து, அடுத்தது அப்ப இந்த மாற்றத்தை அனுபவிக்கிறான். இந்த சின்ன பையனா இருக்கும்போது நான் அப்படின்னு சொல்லி சொல்லும் எப்படி தெரியறது, அந்த எண்ண பதிவுகள் இருக்கு, அந்த மாற்றத்தை அனுபவிக்கிறவன் ஒருத்தர் இருக்கான். அதனால மாற்றம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்தாயியான ஒருத்தம் தான் இருக்க வேண்டியது இருக்கு. ஆத்மாவா நிலைப்பட்டவனா ஒருத்தன் இருக்கணும் இந்த மாற்றத்தை ஒருத்தன் பாக்கிறதுக்கு. எல்லாமே மாறின் இருக்குங்கிறத பாக்கிறதுக்கு ஒருத்தன் நிலைப்பட்டவனா இருக்கணும். அப்படிப்பட்ட நிலைப்பட்டவனா இருக்கிறவன் மாறக்கூடிய தன்மை இருக்கிறவனா இருந்தான்னா அவன் அழிவடையக்கூடிய தன்மை உடையவனா ஆயிடுறான். யத் கிருதகம் தத் தத் அநித்தியம்னு சொல்றான் நியாய சித்தாந்தம். நியாயத்துல ஒரு சின்ன கோட்பாடு, எதெல்லாம் செய்யப்பட்டதோ அதெல்லாம் அநித்தியம் அப்படிங்கிறான். உண்டாக்கப்பட்டது அனித்யம், உண்டாக்கப்பட்டதுனா மாற்றமுடையது அனித்யம் ஆயிடுறது. ஆத்மாவானது இந்த சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் ஆச்சு அப்படின்னா மாற்றம் உண்டாக்கப்பட்டது, மாற்றமானது வருவிக்கப்பட்டதா இருக்கு. அந்த வருத்தப்பட்டதான, கொண்டு வரப்பட்டதான, மாற்றம் அடையப்பட்டதான அந்த மாற்றமானது அனித்யம் ஆயிடுறது. ஆத்மா அனித்யம், அதுக்கு சரீரம் தான் ஆத்மான்னு ஒத்துக்கிறதே பெரிய விஷயமா போயிடுறது உங்களுக்கு. அதனால அனித்தியமான ஆத்மா ஒத்துக்கிறான். ஆத்மா அது மாத்திரம் இல்ல, ஜெயினன் சித்தாந்தம் சொல்லும் போது என்ன ஆறுது, மேல நோக்கி போயிட்டே இருக்காங்க. மேல்நிலையான ஒரு பிறவி அடைஞ்சிட்டானா அவனுக்கு கீழ்மையான பிறவி உண்டாகவே முடியாது. இதெல்லாம் அவங்களுடைய சித்தாந்தத்துல சொல்லப்படுற பிரச்சனைகள். ஒருத்தன் ஒரு நல்ல பிறவி அடைஞ்சிட்டான, மனுஷிய பிறவி அடைஞ்சிட்டானா அதுக்கப்புறம் கீழ்மையான பிறவி அவனுக்கு உண்டாகாது. நாய் முதலிய பிறவிகள் அவன் அடைய முடியாது. ஒரு ஒரு பிறவியும் அவனுக்கு மேல் நோக்கி மேல் நோக்கி போகும். அப்ப இந்த ஜென்மத்துல நான் செய்யற பாவங்கள் எங்க போகும், இதுக்கெல்லாம் பதில் கிடைக்காது. ஒரு ஒரு இடத்துல என்ன பண்றது, இந்த பாவ புண்ணிய பிரச்சனைகள் தான் எல்லாத்துக்கும் கொண்டு வர்றது. பாவ புண்ணிய பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறது தான் ஒருத்தரொருத்தரும் ஒரு ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பீட்டர் வந்து இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை வகையெடுத்தார். இதுதான் கிறிஸ்துவ மதம்னு சொல்லிட்டு அதுல ஒரு பிரச்சனையை பார்த்தாரு. மறுபிறப்ப ஒத்துக்கிறது இல்ல, மறுபிறப்ப அவங்க ஒத்துக்கிறது இல்ல. மறுபிறப்ப ஒத்துக்கலன்னு சொல்லி சொன்னா நீங்க பண்ற புண்ணிய பாபங்கள் யார் அனுபவிக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வந்துடும். அதனால என்ன பண்ணாரு, மறுபிறப்புக்கு பதில் நீ போய் பாவ மன்னிப்புன்னு உன்ன கேட்டா உன்னுடைய பிறவியில இவ்வளவு நாள் செஞ்ச புண்ணிய பாவமானது தீந்து போயிடும் அப்படின்ட்டு அந்த சித்தாந்தத்தை வச்சுட்டு பாவ கணக்க தீக்கிறதுக்காக ஒரு பாவ மன்னிப்புங்கிற ஒரு சித்தாந்தத்தை. எங்க போனாலும் அந்த மறுபிறப்பை தப்பிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும், அதுக்கு பண்ண வழிதான் அந்த பாவ மன்னிப்புன்னு. அப்படி ஏவம் மிலித்வா நாஸ்திகானாம் ஷட் பிரஸ்தானானி தானி கஸ்மாத்னா உச்சந்தே. அப்படி இதெல்லாம் சேர்த்து பார்த்தானா நாஸ்திகர்களுடைய ஆறு பிரஸ்தானங்கள் இருக்கு, ஆறு சித்தாந்தம் இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிற நீ, சத்தியம் அப்படின்னா உண்மைதான். நீ சொன்னது பாதி உண்மை இருக்கு, என்ன உண்மை, அர்த்த அங்கீகாரம் சத்தியம்ங்கிறது பாதி உண்மை இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா வேத வாக்கியத்வாத்து தேசாம் மிளேச்சாதி பிரஸ்தானவது பரம்பரையா அபி புருஷார்த்த அனுபயோகித்துவாது உபேக்ஷணீயத்துவம் ஏவ. இவங்களுடைய சித்தாந்தமானத்தை நான் பத்தி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு காரணம் ஒன்றுதான், சிம்பிள். அவங்களும் பகவான ஒத்துக்கிறாங்க, அதுல சில பேர் பகவான ஒத்துக்கிறாங்க, பௌத்தர்கள் ஜெயினர்கள் எல்லாம் பகவான் அர்ஹத்தர்கள்னு சொல்ற, புத்தர்கள்னு சொல்ற, அந்த நிலையில இருக்கிறவங்கள மோட்ச நிலையில இருக்கிறவன் அந்த புத்தன் ஞான நிலைய ஒத்துக்கிறாங்க. அதுலயும் பகவான் தாரா முதலிய தேவிகளை ஒத்துக்கிறாங்க அவங்களும் இருக்கட்டும். இருந்தாலும் கூட பிரச்சனை என்ன இவங்கல அப்படின்னு கேட்டா எவ்வளவு கீழ்மையான நிலை கொண்டு போறாரு பாருங்க. இதனால்தான் பகவான் பாக்கியக்காரர் ஒரு இடத்துல ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்காரு, இந்த அருகத்தர்கள் இந்த ஜெயினர்களோட சித்தாந்தத்தை. அதனால ஒரு சாமி வந்து கோயிலுக்குள்ளேயே வரமாட்டேன் அப்படின்னுட்டாரு. அந்த மாதிரி வேதவாகிய வேதவாக்கியத்துவா, அவங்க வேதவாக்கியர்கள், வேதத்தை நிந்திக்கிறவங்க. அதனால தூ தேஷா மிளேச்சாதி பிரஸ்தானத்து, அதனால மிளேச்சர்களுடைய பிரஸ்தானம் மாதிரி, மிளேச்சர்களுடைய சித்தாந்தம் மாதிரி பரம்பரையா அப்படி புருஷார்த்த அனுபயோகித்வா. அது நேரடியா இல்ல, பரம்பரையா கூட அது புருஷார்த்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்க முடியாது அப்படிங்கறதுனால உபேட்சணீத்தும் ஏவ, அத நீ தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அது சட்டையே பண்ணக்கூடாது, சட்டை பண்ணாம இருக்கணும். உபேட்சணீனா சட்டை பண்ணாமல் இருப்பது அப்படிங்கிறது. ஸ்லோக மந்திரத்துல சொல்லப்பட்ட வாக்கியம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, எல்லாமே வேத பாக்கியம் இல்ல, வேதத்தை ஒத்துக்கிறதான சித்தாந்தம். அதனால இங்க இன்னும் ஜாஸ்தியா இருக்கே, இது நீ சொல்லலையே அப்படின்னு ஜாஸ்தி கம்மி அப்படிங்கிற இந்த பத்தி பேச்சே வேண்டாம். இங்க அதிகம் குறைவுங்கிற பேச்சே இங்க இருக்க முடியாது. குறைவா இருக்கிறத சொல்லாம விட்டோம், அதிகமா இருக்கிறது இதுல அடங்கி போயிடுறது. சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அதுதான் அர்த்தம். தாத்பரியம் இவ்வளவு நேரம் பேசினதுக்கு தாத்பரியம் என்ன? அதிகமான இதுக்குமே இதில் மற்றதெல்லாம் இருக்கே அப்படின்னா அதெல்லாம் இதுல அடங்கிடுறது. இதெல்லாம் சொல்லலையேன்னா இதெல்லாம் தேவையில்லை, பிரயோஜனம் இல்ல, பிரயோஜனம் இல்லங்கிறதா தேவையில்லை. அதனாலதான் அதை பத்தி பேசல. அப்படிங்கறதுனால வேத உபகாராணாம் ஏவ பிரஸ்தானம் வேதோ தர்ஷித, வேதத்தை உதவிக்க, வேதத்துக்கு, வேத ஜானத்துக்கு, வேதாந்த ஜானத்துக்கு உதவி உரியமா இருக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்தை தான் நாம இங்க காமிச்சிருக்கோமே தவிர வேறு சித்தாந்தத்தை காமிக்கல. அதனால நியூனத்துவ சங்கா அவகாஷா, இங்க குறையிறது கூடுறது அப்படிங்கிற சந்தேகமானது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இதெல்லாம் சொல்லலையே, இதெல்லாம் சொல்லலையேன்ற சந்தேகமானது வேண்டாம். அத சங்கேபேன பிரஸ்தானாம் சுரூபேத ஹேது பிரயோஜனபேத பேதே உச்சத பாலானம் யுத்பத்தை. அதனால சங்கேபமா சுருக்கமா நாங்க இந்த வேதங்கள், இந்த திரை அப்படின்னு சொல்லி சொன்னோமே, திரையினா இந்த வேதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இந்த வேதங்கள் என்னது அப்படிங்க இந்த மாதிரி இதெல்லாம் விசாரம் பண்ணணும்ல, அதை சுருக்கமா சொல்றதுக்கு நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதுச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.